திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: விநாயகர் அட்டகம் ஓர் அறிமுகம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
புனைவரே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று எறவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குறவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாவரனே. தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொச்சுவதோய் வாக்கும் பெருக பணித்தெழுவாய் வடநூற்கடலும் தேக்கும் செழிந்தமிழ் செல்வம் தொண்ட சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லி. திருச்சிட்டம்பலம் எல்லாமல்ல சிவபரமுருளின் திருவருளாலும் திருவாவுடரே ஆதியன குருமுக சன்னிதானங்களின் குருவர்களாலும் நடைபெற்று வருகின்ற ஈரோடு சைவ சித்தாந்த சபையின் கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் இன்று முதல் தொடங்குகின்றது. அது பொது சிறப்பு என இரு வகையாக தனித்தனியாக பாடம் நடத்தப்படுகின்றன. அவ்வகையில் சிறப்பு வகுப்பை தேர்ந்தெடுத்து அமர்ந்திருக்கின்ற சிவநேய செல்வர்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய பாடத்தினை தொடங்குகிறேன். இப்போது நாம் படிக்க இருப்பது ஒரு முழு நூல் அல்ல. நீங்களெல்லாம் சைவ சித்தாந்த பாடங்களை முன்னரே கேட்டும் திருமுறை சாத்திரங்களிலே பயிற்சி பெற்று வந்தவர்களாகையனால குறிப்பாய் சொன்னாலே விளங்கிக் கொள்ள முடியும். புராணங்களில் தலபுராணங்கள் தமிழில் நிறைய இருக்கின்றன. இல்லை, பிற்காலத்தில் தலபுராணங்கள் ஒவ்வொரு தளத்திற்கும் அந்தந்த ஊர் மக்களால் தக்க சான்றோர்களை கொண்டு இயற்றப்பெற்று போற்றப்பட்டன. பொதுவாக சைவ உலகிலே புராணங்கள் என்று சிறப்பித்து சொல்லப்படும் புராணங்கள் மூன்று உங்களுக்கு தெரியும். ஒன்று கந்தபுராணம், இன்னொன்று திருவிளையாடல் புராணம், இன்னொன்று பெரிய புராணம். ஈசனின் முக்கண்கள் போல நமக்கு கிடைத்த முப்புராணங்கள். இந்த மூன்று புராணத்தையும் மூன்று புராணத்தில் உள்ள செய்திகளை எல்லாம் உரைநடையாக கூட படித்து ஒரு தெரிந்து கொண்டால் கிட்டத்தட்ட சைவ சித்தாந்தத்தில் சைவ நூல்களில் உள்ள பாடல்களில் பொருளை வழங்கிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு எல்லா செய்திகளும் இந்த மூன்று புராணங்களுக்குள்ளே அடங்கிவிடும். கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம். இது போக பல புராணங்கள் தல புராணங்களாக இருக்கின்றன. அவற்றிலே சிலவற்றை சித்தாந்த அறிஞர்கள் பெரிதும் போற்றுகிறார்கள். அவற்றில் ஒன்று காஞ்சி புராணம், மற்றொன்று தணிகை புராணம், இன்னொன்று விநாயக புராணம். இதுபோல சில புராணங்கள். காரணம் என்னவென்றால் அவற்றை பாடியவர்கள் சித்தாந்த ஞானம் பெற்ற திருவாவூர்துறை ஆதியன மரபிலே வளர்ந்த முனிவர்கள். ஒருவர் சிவஞான முனிவர், அவர்தான் சிவஞான போதத்திற்கு மிகப்பெரியதொரு விரிவான உரை மாபாடியம் எழுதியவர். திருவாவூர்துறை ஆதியனம் அவரை தங்கள் குலதெய்வமாக போற்றுகிறார்கள். மிகப்பெரிய ஞானி அவர், ஒரு சகலகலா வல்லவர். இலக்கணத்துக்கு ஒரு உரைகளாக இருந்து தொல்காப்பிய சூத்திர விருத்தி பாயிர விருத்தினை இரண்டு நூல் எழுதுகிறார். காஞ்சி புராணமாகிய புராணம் பாடியிருக்கிறார். சிற்றிலக்கியங்கள் பிள்ளைத்தமிழ் முதலான பாடியிருக்கிறார். விரிவான உரைகள் எழுதியிருக்கிறார். தர்க்க நூல் எழுதியிருக்கிறார். மொழிபெயர்ப்பு தமிழ் வடமொழி இரண்டிலும் வல்லவர். அவருடைய மாணவர் திருவாவூர்துறை ஆதியன முனிவர் கச்சியப்ப முனிவர். அவர் பாடிய புராணங்கள் நான்கு: பூவாளூர் புராணம், விநாயக புராணம், காஞ்சி புராணத்தின் இரண்டாம் பாகம், தணிகை புராணம். தனியை புராணத்தை மிக விரும்பி பெரிதாக பாராட்டுவாங்க. இதுபோக பல சிற்றிலக்கியங்களும் பாடியிருக்கிறார். திருத்தணிகாற்றுப்படை போன்ற நூல்கள் எல்லாம் மிகச்சிறந்த புலமை மிக்கவர். சிவஞான முனிவரிடம் பாடம் கேட்டவர். திருவாவூர்துறை ஆதீனத்தில் தீட்சை பெற்றவர். அவருடைய கவித்துவத்தை கண்டு அவரை கவி ராட்சசர் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான கவிதை பாடுகிறவர். அவர் பாடிய விநாயக புராணத்தில், விநாயக புராணத்தை பெரும்பாலும் யாரும் படிக்கிறது இல்லை, கந்த புராணம் அளவு கூட அதில் பயிற்சி கிடையாது. காரணம், கந்த புராணம் வந்து ஒரு முழு கதையாக அசுரர்களின் ஆதிக்கத்தால் தேவர்கள் துன்பப்பட்டதும், இறைவன் முறையிடுவதும், அந்த வேண்டுகோளை ஏற்று குமரக்கடவுளை அவன் அருளியதும், குமரக்கடவுள் செந்தூர் சென்று தேவர்களை அழித்ததும், மீண்டும் தேவர்களுக்கு விண்ணுலக ஆட்சியை தந்ததுமாகி ஒரு முழு கதை தொடர்பாக இருக்கும். முழுமையாக நேரடியாக நூலை படிக்கவிட்டாலும் கதைகள் தெரியும். ஆனால் விநாயகர் புராணம் அப்படி அமையலை. விநாயகரது கதை அப்படி அமையலை. விநாயகரை வழிபட்டு ஒவ்வொருவர் பெற்ற அருள் வரங்கள் என்று விநாயகனுடைய பெருமை தனித்தனியாக பேசப்பட்டு வரும். மேலும் கச்சியப்பருடைய கவிதை நடை படிப்பிற்கு சற்று சிரமமாக இருக்கும்னு ஒரு பேச்சு. கற்றவர்களுக்கு எல்லாம் எளிது தான். நாம் ஏதாவது கடினம் போகவே மாட்டோம். அதனால் இந்த நூல் அதிகமாக பயிற்சி பெறாத நூலாக இருக்கிறது. விநாயக புராணம் ரெண்டு காண்டங்களை உடையது. அந்த நூலில் உபாசனா காண்டம் என்ற ஒரு காண்டம். அந்த காண்டத்தில் அறுபத்தி எட்டாவது படலத்தில் ஒரு எட்டு பாட்டு. அந்த படலத்துக்கு பேர் காசிபர் முதலியோர் அனுட்டித்த படலம். அந்த படலத்தில் ஒரு எட்டு பாட்டு. அந்த எட்டு பாட்டு சைவ சித்தாந்த செய்திகளை எல்லாம் செறிவாக உள்ளடக்கி இருக்கின்றன என்று அறிந்து இந்த பாடலுடைய அருமை தெரியாமல் இந்த நூலை யாரும் பார்க்க போறதில்லை. கச்சியப்ப முனிவரை தெரிந்தவர்களே குறைவாக தான் இருப்பாங்க. அவர் பாடின நூல் விநாயகபுரணன் என்பதே வெளிப்பட வராது. அந்த நூலில் பயில்பவரும் இல்லை. அதில் இப்படி மணியாக ஒரு எட்டு பாட்டு இருக்குது. எவ்வளோ ஆழமான சித்தங்களை கொண்டிருக்குது. அதை மக்களுக்கு சொல்லணுமேனு ஆசைப்பட்ட எங்கள் ஆசிரியர் அவர்கள் அந்த எட்டு பாட்டுக்கு ஒரு உரை எழுதினார். அவர் இன்னைக்கு அந்த நூலுக்கு உரை எழுதியிருந்தால் விரிவாக எழுதியிருப்பார். இது முதல்ல தொடங்கின போது பேரூரில் வேலப்பதேசிகர் திருவாவூடரை ஆதீனத்து பத்தாவது குருமகா சன்னிதானத்தின் காலத்தில் இளைய பட்டத்தில் வீற்றிருந்த மிகப்பெரிய ஞானி. ஆதீனத்தில் பீடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மிக சாதாரணமானவங்கள்ல. எல்லா சாத்திரங்களையும் நுட்பமாக அறிந்து அதிலேயே திளைத்து கொண்டிருப்பவங்க. இந்த வேலப்பதேசிகர் தான் சிவஞான முனிவருக்கு ஞானாசிரியர். இரண்டு பேருமாக பேரூர் வந்தபோதுதான் பேரூரில் தான் அவர் சிவ பேர் எய்துகிறார். அந்த இடத்துல தான் திருவாவூர்துறை ஆதீன கிளைமடம் இருக்குது. அங்கே சித்தாந்த வகுப்பு நடக்குது. அங்கே பாடம் சொல்லிக் கொண்டிருந்த ஆசிரியர்களுக்கு அந்த வேலப்பதேசிகருக்கும் அவரோடு அங்கிருந்த சிவஞான முனிவருக்கும் அவருடைய மாணவராகிய கச்சியப்ப முனிவருக்கும் கச்சியப்ப முனிவர் பேரூரில் இருந்து பேரூர் புராணம் பாடியிருக்கிறார். நல்ல விரிவான நூல். விழா எடுக்கணும்னு ஆசை. அவர்களது நூல்களை எல்லாம் அந்த விழாவின் முகத்தால் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். விழா விழாவுக்காக அல்ல, அந்த ஞானிகளின் நூல்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக விழா எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ முதல் விழா எல்லாம் தொடங்குகிற அப்போது கச்சியப்ப முனிவருடைய இந்த எட்டு பாட்டை எழுதி நூலாக அவரோட நூலாக நினைக்கிறேன். ஏன்னா ஆசிரியர் வந்து எப்பவுமே ரொம்ப அடக்கமானவங்க, யாருக்கும் எந்த செலவும் வச்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பவர். அப்போ எழுதி இந்த நூல் கொடுக்கும் பாருங்கயான்னு கொடுத்தாங்க. நாங்கள் அன்பர்கள்லாம் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருக்குது, அச்சா வந்தால் நல்லா இருக்கும் என்ன, விழா ஒரு வாரம் தான் இருக்குது, அச்சா வெளியிட முடியுமா அப்படிங்கும் போது வெளியிட்டலாம் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து அப்படியே அச்சிட்டு வந்தது. அதற்கு பின்னால் ஐயா சின்ன சின்ன நூலாக நாங்கள் சொல்ல சொல்ல எழுதுனாங்க. பிற்காலத்தில் இந்த ஈரோடு மையம் வந்த பிறகு இங்குள்ள அன்பர்களை தூண்டுதல்னால நிறைய நூலுக்கு இன்னைக்கு காலையில் பாடம் நடத்தின இருபதுக்கு விரிவான உரை, அந்த மாதிரி உரையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. பல நூல்களில் நீங்கள் கற்று போய் தேடி பெற வேண்டியதெல்லாம் இந்த ஒரு நூலில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அருமையான உரை. இந்த காலகட்டத்தில் இந்த எட்டு பாட்டுக்கு எழுதியிருந்தால் இந்த நூல் விரிவாக வந்திருக்கும். இந்த புத்தகம் கையில் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக இருக்குது. அந்த எட்டு பாட்டினுடைய உரையைத்தான் ஆசிரியர் ஐயா சொன்ன வழியில் சிந்திக்கிறோம். ஆசிரியர் ஐயா ஆசிரியான்னு சொல்கிறோமே, பேர் சொல்கிறது இல்லைன்னா, பேர் சொல்கிற பழக்கம் இல்லை. அவர் பேரூரில் ஒரு தமிழ் கல்லூரி இருக்கு, பேரூர் திருமடம். பல பேர் வெளி மாவட்டம் வந்து தெரியாது. பேரூர் பெரிய தலம். சுந்தர தேவாரத்தில் பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பெறவா நெறியானே என்று காட்டூர் கடலே கடம்பூர் கனவிங்கிற பாட்டில் வைக்கிறார். இங்கே சுந்தரர் வந்திருக்கிறார். சுந்தரர் பொருட்டு ஒரு சிறு திருவிளையாடலும் செய்திருக்கிறார். அது தலபுராணத்தில் இடம் பெற்றிருக்குது. அதை பிரம்மோற்சவத்தில் பெருந்திருவிழாவில் கொண்டாடுறாங்க தனியாக ஒரு நாள். அப்படிப்பட்ட நல்ல தலம், கல்வெட்டுகள் நிறைய இருக்குது, எல்லாம் படியெடுத்துக்கிறாங்க. சிற்பத்துக்கு பேர் போனது, அருமையான சிற்பங்கள். வெளியூர் நண்பர்லாம் போய் பாருங்க பேரூர். அந்த தலத்தில் இருந்து இந்த நூலை பாடம் சொல்லுகிற பேர் கிடைத்தது. இந்த நூலை ஐயா அவர்கள் எழுதி முதல் முறையாக அந்த முதல் விழாவில் வெளியிடுறாங்க. அந்த நூல் முழுமையாக தீர்ந்து இப்போ கிடைக்கல, அதனால் இப்போது மீண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆசிரியர் அந்த பேரூரில் ஒரு தமிழ் கல்லூரி இருக்குது, அங்கே ஒரு ஆதீனமும் இருக்குது. ஒரு 300 ஆண்டுக்கு முன்னால் அங்கே ஒரு பெரிய ஞானி இருந்தார், சாந்தலிங்க சுவாமிகள்னு. அவர் யாருன்னு சொல்லுனா, கற்பனை கலையம் சிவப்பிரகாச சுவாமிகள்னு பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். நன்னெறி என்ற நூல் முதலான பல நூல்கள் எழுதியவர். திருவண்ணாமலைய கிரிவலம் வருவதற்குள்ளாக அந்த தலத்து இறைவன் மேல 100 பாடல் பாடி முடித்தவர். சோன சேலமாலைன்னு பேர். ஒவ்வொரு பாட்டும் அற்புதமான கற்பனை திறம், மிகச்சிறந்த புலமையுடையவர். அவருடைய தங்கையைத்தான் சாந்தனி சுவாமி திருமணம் செய்து கொண்டவர். அவர் வீரசைவர், நல்ல 4 நூல்கள் ஞான நூல்கள் இருக்கிறார். அங்கே ஒரு தமிழ் கல்லூரியை இப்போது இருக்கின்ற சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் உருவாக்கினாங்க. அந்த கல்லூரி அந்த அடிகளாரால் அழைத்து வரப்பெற்றவர் இந்த ஆசிரியர். அந்த கல்லூரியில் பேராசிரியர் இருந்தார், பின் முதல்வராக உயர்ந்தார். அந்த ஆசிரியரும் அந்த பேரூர் ஆதீனமும் ஒன்றாக பயின்றவர்கள். அவரும் இவரை ஆசிரியர் தான் அழைப்பார், பேர் சொல்லி அழைக்க மாட்டார். அதுக்காக சொல்ல வந்தார் ஆசிரியர் ஐயா அப்படின்னா தெரியும் இவரை தான். ரொம்ப அடக்கம், வெளியே வரமாட்டார். திருவாவூரரை ஆதீனத்துக்கு சித்தாந்த வகுப்பு தொடங்குற போது தக்க ஆசிரியர் வேணும்னு பேரூரில் கோவையில் இன்னொரு மடம் இருக்குது, கௌமார மடம்னு, சிரணம்பட்டியில். அங்கே சுந்தர சுவாமிகள் இருந்தாங்க, மிகச்சிறந்த பேச்சாளர். பெரிய புராணத்தை பேசினா மணிக்கணக்க கேட்டுட்ருக்கலாம். அவர் தான் இந்த மாதிரி பேரூரில் ஆசிரியர் இருக்கிற, அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு இவர் எதுவுமே உடன்பட மாட்டாருங்கிறதால இவர்கிட்ட வந்து, உங்கள் பேரை திருவாரூர் ஆதீனத்தில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மாட்டேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சம்மதிக்க வைத்து வகுப்படுத்த வைத்தவர். அவர் பேரூரில் வகுப்படுத்ததுனால தான் இந்த பகுதியில் நிறைய பேர் சிவித்தாந்தம் பெறும் வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப அடக்கமானவர், மெல்ல பேசுவார், ஆனால் ஆழ்ந்த புலமை. என்னென்ன நூல்கள் உண்டு அத்தனையும் தேடி படித்து கற்று சொல்லுவார். அவர்கிட்ட பாடம் கேட்டால் அதை வச்சுட்டு நம்ம ஆத்தன்டிக்காக பேசலாம், அதுதான் அப்படின்னு. அவருக்கு ஐயம் இருந்தேன்னா என்னுடைய சிந்தனை பட்டு இருக்குது, அப்படி நீங்கள் பார்த்துக்கங்கன்றார். ஒரு நூல் உரை எழுதுகிற போது ஒரு இடத்துல விளக்கம் தெரியல, தடைப்பட்டுன்னா அதோடு நிறுத்திடுவார். அதுக்கு விடை கிடைக்கிறதுக்கான நூல்கள்லாம் தேடுவார். தேடி முடித்து தெரிந்த பிறகுதான் எழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த பழமை உடையவர். இப்ப அவர் இல்லாத போது ஏதாவது ஐயம்னா இங்க யார போய் கேட்கறதுன்னு தைத்து நிற்கின்ற உலகம் செய்வ உலகமா இருக்குது. அவருடைய புலமைக்கு சான்றாக, கொஞ்சம் நேரம் போனாலும் பரவாயில்ல பொறுத்துக்குங்க, ரொம்ப அடக்கமானவர். அவர் பாடம் சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. அவர் நல்ல பாடல் எழுதுவார், ஆனால் எழுதுறதே கிடையாது. எழுதும் திறம் உண்டு, எழுதுவது கிடையாது. ஒரு முறை பேசிட்டு இருக்கும் சொன்னார், ஏன் எழுதுறது இல்லைன்னா தமிழில் நிறைய மரபுகள்லாம் இருக்குது, சில சொற்கள் சில எழுத்துக்கள் எல்லாம் நம்ம பாட்டில் பயன்படுத்திட்டோம்னா அதனுடைய விளைவு வேறமாக விபரீதமாக மாறிடும். ஆனந்த குற்றம் அப்படின்னு ஒன்று உண்டு, அதெல்லாம் வரமாக பாடணும், நம்மளாலாம் முடியாது, அப்படிலாம் வந்துடக்கூடாதுன்னு நான் பாடுறதில்ல அப்படின்னு இருந்தார். அந்த வேலப்ப மன்றம் தொடங்கி அந்த விழா நடத்துகிற போது தவிர்க்க முடியாமல் ஒரு பாடலை அவராகவே எழுதினார். காரணம் என்னென்னா, வேலப்ப தேசிகர் மன்றத்தை தொடங்குகிற போது வேலப்ப தேசிகருக்கு ஒரு துதி வாழ்த்து யாருன்னா அவருடைய மாணவர் சிவஞான முனிவர் பாடியிருக்கிறார். அதே மாதிரி சிவஞான முனிவருக்கு ஒரு துதி யாருன்னா அவருடைய மாணவர் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பாடியிருக்கிறார். அந்த ரெண்டையும் இந்த பின்பக்கத்தில் அட்டையில் நீங்கள் பார்க்கலாம். முதல்ல வேலப்ப தேசிகருடைய துதி, சிவஞான துதி. ஆனால் கச்சியப்பூனிற்கு மூணு பேர் சேர்த்து தான் விளையாடுக்கிறாங்க, கச்சியப்பூனிற்கு துதி இல்லை. நிறைய தேடி பார்த்தார் ஆசிரியர், அவர் கிடைக்கல. ஆனால் அவருக்கு துதி இல்லாமல் இந்த விழா நடத்துக்கு அவருக்கு மனம் இல்லை. அதனால் அவருக்கு ஒரு பாடல் எழுதினார். பாடல் எழுதினாலும் தன்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஆகையினால இந்த முதல் படியில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாட்டு இருக்கும், எழுதவன பேர் இருக்காது. ஏன்னா கச்சியப்ப முனிவர் பாட்டை போட்டால் அதை யார் எழுதினாலும் பேர் போட வேண்டிய நிலைமை வரும். தன் பெயரை போட விரும்பாதனால இந்த பெயரையும் போடாமல் வெறும் பாடலை மட்டுமே போட்டார். இப்போ நான் தான் அச்சிடுகின்ற போது இந்த பேரை போடுங்கன்னு சொல்லி அவருடைய பெயரையும் போட்டணும். பல பேருக்கு அந்த பேர் திருமணத்தில் அவர் அந்த பாட்டை எழுதிக்கிறது கச்சியப்ப முனிவர் துணி துத்தின்னு அது யார் பாடினானே தெரியாது. நம்ம ஐயா பாடினது இந்த புத்தகத்தில் அந்த இங்கே பதிவு பண்ணியிருக்கிறோம் நாங்கள். அந்த கச்சியப்பனருக்கு அவரை பாடின அந்த ஒரு பாடலுடைய பொருளை தெரிந்து கொண்டா ஐயாவுடைய புலமைத்திறத்தையும் தெரிந்து கொள்ளலாம். பாடல்கள் பாடுறது சாதாரணமாக இல்லை. இலக்கணம் தெரிஞ்சால் நாலு பாடல் தெரிஞ்சுன்னா அந்த சந்தத்தில் பாடிடலாம். ஆனால் பாடலில் குற்றங்கள் வரக்கூடாது. பத்து குற்றம் உண்டு, குன்ற குரல், மிகைப்பட குரல், கூறியது குரல், இதெல்லாம் வரக்கூடாது. செறிவாக இருக்கணும், தேவையில்லாத சொல் இடம்பெறக்கூடாது. ஒரு சொல் இடம்பெற்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். வெறும் அசைச்சொல், பாடல்களில் பொருள் இல்லாமல் ஒரு சொல் வந்து அது அசைச்சொல்ன்றாங்க, அப்படிலாம் இடம்பெறக்கூடாது. இப்படி ஒரு பாடல் கச்சியப்பனுக்கு பாடினார். அந்த பாட்டை மட்டும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஏன்னா ஆசிரியருடைய பெருமை தெரிந்தால் தான் தொடர்ந்து இங்கே பாடம் நடத்துறவங்க எல்லாமே அவரை பற்றி சொல்லுவாங்க. அவருடைய நூல்கள் நிறைய இங்கே இருக்குது, விரிவான நூல். அவருடைய உரையவே படிக்கணும்னா நிறைய சாத்திரங்களை படித்தபடி படித்ததான் புரியும். இப்போ நம்ம படிக்க போகிறது கச்சியப்ப முனிவர் இயற்றிய விநாயக புராணத்தில் உபாசனா காண்டத்தில் 28வது காசிவர் முதலியோர் வழிபட்ட படலத்தில் கதைப்போக்கிலே வருகின்ற ஒரு எட்டு பாடல்கள். அந்த எட்டு பாடலும் சத்தத்துவபூர்வமாக இருப்பதனால இங்கே எடுத்து ஆசை உரை எழுதினார். அதனால் அந்த கச்சியப்ப முனிவரை பற்றி தெரிந்து கொள்ளணும் முதல்ல. அப்புறம் அவருடைய துதி கச்சியப்பனுடைய சுருக்கமாக சொன்ன சிவஞானமனுடைய மாணவர், திருவாவூர் ஆதியனத்தில் தீட்சை பெற்றவர் அப்படின்னு புராணங்கள் பல எழுதியிருக்கிறார். பேரூரில் தங்கி பேரூர் புராணத்தை விரிவாக பாடியிருக்கிறார். 2000 பாடலுக்கு மேலே மருதமலை சுற்றி வெள்ளியங்கிரி முதலான எல்லா தலங்களையும் பாடியிருக்கிறார். அவர் பாடின அந்த புராணத்தில் உள்ள இயற்கை வளத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அப்படி இருக்குது. அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல கற்பனையில் பாடலை, அங்கெல்லாம் சென்று சென்று வந்து பாடியவர். மருதமலையில் அந்த ஆண்டவனுக்கு எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணணும்னு ஒரு பொருளெல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார். அவர் பட்டியலிட்ட மாதிரியே பொருளை சேகரித்து கொண்டு ஆண்டுதோறும் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு விரிவான புராணம் பேரூர் புராணம். அது போட்டும் அவருடைய மாணவர் கச்சியப்ப முனிவர். ஒரு முறை அவருடைய மாணவர் கந்தப்பையர் விசாகையர்னு ரெண்டு பேர் கச்சியப்பனுடைய மாணவர். கந்தப்பையருக்கு குண்ம நோய் என்கின்ற வயிற்று வலி கடுமையாக இருந்தது. அது தீர வேண்டும் என்பதற்காக திருத்தணிய முருகனை நினைந்து ஆற்றுப்படை ஒன்று பாடினார், திருத்தணிகை ஆற்றுப்படைன்னு. அவர் நோய் நீங்கிற்று. பேரூருக்கு வந்தபோது அங்கே மழை இன்றி மக்களெல்லாம் தவித்து கொண்டிருந்தாங்க. அதனால் பேரூர் இறைவன் மேலே ஒரு பதிகம் பாடி அங்கே மழை பெய்த செய்தார் அப்படிப்பட்ட அருளாளர். விநாயக புராணம் இயற்றுகிற போது அவருக்கு 100 வராகன் பொன் கொடுத்தாங்க. அதை அப்படியே கொண்டு போய் திருவாவூர்துறையில் அங்கே குருமூர்த்தி ஆகிய நமச்சிவாயமூர்த்திக்கு ஒரு கற்கோயில் கட்டினார். அந்த கோயிலுடைய மேல் வரியில் இவருடைய உருவம் சிலையில் செதுக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் அவருடைய வடிவமா வச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க உங்க புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிற படமும் அந்த சிலையினுடைய படிய படம் தான், அதை கொஞ்சம் வண்ணப்படுத்தி அச்சிட்டிருக்கிறாங்க. அசாத்தியமான வாக்குவன்மை உடையவர், இலக்கணங்களில் இலக்கியங்களில் மரபுகளாக ஏதாவது சிக்கல்கள் இருந்ததுன்னா அதை அவருடைய நூல்களில் தீர்த்து வைத்திருப்பார். அப்போ அவருடைய நூலெல்லாம் படிக்கணும், எங்காவது இடத்த விடை கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல புலமை மிக்கவர். அவருக்கு வாழ்த்து இல்லை என்ற குறை வேண்டாம் என்பதற்காக வேலப்பிரதேசத்துக்கு அவருடைய மாணவர் சிவஞான முனிவர் பாடினார், சிவஞான முனிவருக்கு அவருடைய மாணவர் தொட்டிக்கலை சுப்பிரமணியர் பாடினார். கட்சியை பவுனருக்கு வாழ்த்து இல்லை, இல்லாமல் இந்த நூல் வெளிவர வேண்டாம் என்பதற்காக நம்ம ஆசிரியர் பாடினார். அந்த பாடலை முன்னட்டையில உள்பக்கத்தில் அவருடைய படத்துக்கு கீழே போட்டிருக்கிறாங்க. இந்த பாடலுடைய பொருள் செறிவும் பொருள் சிறப்பும் பொருத்தமாக தொடர்பு வந்ததுனால எனக்கு எளிமையாக மனப்பாடமாக உறிஞ்சிது. சிரமப்பட்டே மனமாக பண்ணலை. ஒரு முறை அதை ஊண்டி படித்தேன், ரெண்டு முறை தடுமாற்றம் வந்தது, மூணாவது முறை சொல்ல முடிந்தது. அப்படிப்பட்ட சொல் செறிவோடு வந்த பாடல். கொஞ்சம் நேரம் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கேளுங்களேன். சீரோங்கு திருத்துரசை நமச்சிவாய குருமரபு சிறக்க வாழ்த்தும் பீரோங்கு சிவஞான முனிவர் உள மகிழ் மரபின் விளங்கி நின்று காரோங்கு பொழில் பேரூர் தலபுராணம் பலபதிகம் கவினை செய்து பேரோங்கு கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வாம். இந்த பாட்டை தனியா பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய புராண நூலில் உள்ள ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும். இந்த காலத்து பாட்டு மாதிரி இருக்காது இந்த மரபொழி. அந்த பாட்டு பாடல் வந்து அரிசீர் விருத்தம். அரிசீர் விருத்தம் பல வகையா அமைப்பாங்க. இதுல இந்த அமைப்பு பார்த்துங்க. சீரோங்கு திருத்துரசி நமச்சிவாய குருமரபு சிறக்க வாழ்த்தும் பீரோங்கு சிவஞான முனிவர் உள்ள மகிழ் மரபின் விளங்கி நின்று காரோங்கு பொழில் பேரூர் தலபுராணம் பலபதிகம் கவினை செய்து பேரோங்கு கச்சி எப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வாம். அந்த எதுகை மோனை பக்கம் கூட சீரோங்கு திருத்துரசை நமச்சிவாய குருமரபு சிறக்க வாழ்த்தும் ஆறு சீர். சீரோங்கு திருத்துரசை நமச்சிவாய மூணு சீர், குருமரபு சிறக்க வாழ்த்தும் மூணு சீர். மூணு மூணா பிரிக்கிற போது மூணு மூணு சீர் ஒரு எதிரியை கொண்டுருவாங்க, அது ஒரு வகை. இப்படி இழந்த மாட்டான் இகலினால் வெல்ல மாட்டான் இ மூணு மூணா பிரிப்பாங்க. வேற சந்தம் இது அரிசீர் தான், இது வேற சந்தம். இங்க எங்க பிரிக்கிறாருன்னா நாலு சீரும் ரெண்டுமா பிரிக்கிறாரு. சீரோங்கு திருத்துரசி நமச்சிவாய குருமரபு சிறக்க வாழ்த்தும் சி சி. இப்படி நாலடியிலுமே அதே இடத்துல அந்த சந்த அமைற மாதிரி பிரிச்சுக்கிறார். பீரோங்கு சிவஞான முனிவர் உள்ள மகிழ் மரபின் விளங்கி நின்று பி வி. காரோங்கு பொழில் பேரு தலபுராணம் பலபதிகம் கவினை செய்து க க. பேரோங்கு கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வம் பே பே. இப்படி வர்றது சில சில படம்லாம் வரும். இது பா அமைப்புல பொருள் பார்க்கலாம். கடைசி வரி கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வம், இதான் சொல்ல வந்த செய்தி. கச்சியப்ப முனிவரர் முனிவர் கச்சியப்ப முனிவரின் திருவடிகள், திருவடிகளை திருப்பாதங்களை பேணி அந்த திருவடியின் பெருமையெல்லாம் போற்றி வாழ்வாம். பேணி வாழ்வோம், வாழ்வது நாம், அதற்காகத்தான் அவர் திருவடியை பேணுகிறோம். அப்போ பேணினால் வாழ்வோம், வாழணும்னா பேணுங்கள் என்கிற போல ஒரு சின்ன நயம் அவ்வளவுதான். அந்த கச்சியப்ப முனிவர் யார் என்பது மேலே உள்ள அடைமொழி. அது சங்கிலி தொடர் மாதிரி வந்துட்டு இருக்குது. நம் பாட்டு போக்கிலேயே போயிடலாம். சீரோங்கு திருத்துரைசை, துரைசை என்பது திருவாவடுதுறை, தஞ்சாவூர தஞ்சை, திருச்சிராப்பள்ளிய திருச்சி, கோயம்புத்தூர கோவை என்று சொல்வது போல திருவாவடுதுறைய துரைசை என்று சொல்லுதுண்டு. திருத்துரைசை துரைசைக்கு அடைமொழி திரு, திருத்தகவிற்றதாகிய துரைசை. நம்ம சாதாரணமாக திருவை பயன்படுத்துகிறோம், அந்த திருவினுடைய பொருள் ஆற்றல் ஆழமானது. அதனுடைய ஆழம் தெரியணும்னா திருக்கோவையாருக்கு பேராசிரியர் உரை எழுதியிருக்கிறார். அவர் பேரே பேராசிரியர் தான், அது வேற பேர் கிடையாது. தொல்காப்பியத்திற்கு பொருளதிகாரத்துக்கு உரை எழுதிக்கிறார், அவர் பேர் பேராசிரியர். மிகப்பெரியவங்க எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறது இல்லை. நாம நம்ம அப்பா பேர் என்னன்னா கூச்சப்பட்டதை சொல்லுவோம், அப்பான்னு சொல்லுவதில் பேர் சொல்ல கூச்சப்படுவோம், அது ஒரு மரியாதை. அவர் பேர் பேராசிரியர். அவர் திருக்கோவையார் 400 பாடலுக்கும் உரை எழுதிக்கிறார். திருக்கோவையாரில் முதல் பாட்டு, திருவளர் தாமரை சீர்வளர் காபிகள் ஈசருதில்லை குருவளர் பூங்குகை அப்படின்னு போகும். அதில் திருவளர் என்று எடுத்துக்கொண்டு, திருவளர் திரு என்றால் என்ன என்று ஒரு ஒரு பக்கம் புறம் விளக்கம் கொடுக்கிறார். நமக்கு புத திருன்னா என்ன தெரியும்னா, திருனா செல்வம், அழகு. ஆனால் அவர் என்ன பொருள் எழுதுறாருன்னா, திரு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் அப்படின்னு எழுதுறார். அது என்ன கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் அப்படின்னா, திரு என்றால் அழகு பொலிவு செல்வம்னு சொல்றோம். அழகு இதில் உள்ளது, பொருள்ல உள்ளது, பொருள்ல உள்ளதான் அழகு. அழகு பொருள்ல தான் இருக்குதா? ஆமாம், நிறைய பார்க்குறோம் இது அழகா இருக்குதுன்னு சொல்றோம், அப்ப அந்த பொருள் அழகு இருக்குன்னு அர்த்தம். ஆனா கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்க்கணும், மலை அழகு தானே? மேகங்கள் படர்ந்த, பசுங்காடல்கள் சூழ்ந்த, வெள்ளறிவி பாய, பறவைகளின் சப்தங்கள், விலங்குகளின் நடமாட்டம், ரம்யமான இயற்கை. யாரும் படைக்க முடியாது, இயற்கை படைச்சிருக்குது, ரசிக்கலாம். அப்படி மலையோரம் போய் பார்த்துட்டே இருந்தா நேரம் போறே தெரியாது, மனமும் அமைதியாகும். ஆனா இத்தாலி நாட்டுக்காரங்க ஒரு காலத்துல மலையை இடையூறாக, நம்ம இந்த பக்கத்துல அந்த பக்கம் போக முடியலையே, ஏறி இறங்க வேண்டியிருக்குத, பெருந்தொல்லையால இருக்குதுன்னு நினைச்சாங்க. காலம் மாற மாற கலை உணர்வு மிக மிக அவரிடம் ரசனை தோன்ற மலையை அழகாக பார்த்தாங்க. எந்த மலையை சென்ற தலைமுறை வெறுத்ததோ அதே மலை இந்த தலைமுறைக்கு அழகாக தோன்றுகிறது. அந்த மலை இதா மாறிட்டா, தன்னை ஒப்பனை செய்து கொண்டதா? இல்ல, அது அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கு அழகா தெரியுதுன்னா அழகு எங்க வருது? பார்க்கின்ற இவர்கள் பார்வையில. சாதாரண பார்ப்போம், கடைக்கு போறோம், துணி எடுக்கிறோம், பிடிக்கல, வண்ணம் நிறைய இருந்தா அதனுடைய வடிவங்கள் நல்லா இல்லை, வடிவம் நல்லா இருந்தா கலர் பொருந்தல, அல்லது பார்டர் மேட்சா இருந்தா பாடி கலர் நல்லா இல்லை, தேடி தேடி புரட்டி போட்டு வேற கடை ஏறி கடைசி ஒன்று எடுத்து வரோம். ஆசையா நம்முடைய நண்பன் காட்டும், நான் பாருங்கன்னு பூசா எடுத்த இடம் அவன்ன, ஏண்டா போயும் போய் இதான் கிடைச்சதா, எத்தனை டிசைன் இருக்குது அப்படிமா. நாம தேடி தேடி பார்த்து அழகன்று எடுத்த பொருள் நம்ம பார்த்து இதையா எடுத்தீங்க, அப்புறம் அழகு அந்த பொருள் இல்லை. அழகு என்பது கண்டாரால் விரும்பப்படுகின்ற தன்மை, நாம பார்க்கிறவங்களுக்கு ஒரு விருப்பம் உண்டாகிற தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் அழகு. அந்த தன்மை எந்த பொருள் இருக்கின்ற அது அழகா தெரியும். அப்ப திரு என்பது கண்டால தன்மை. இன்னும் அதுக்கு விளக்கம் அளித்து போற இருக்கட்டும். துறைசை திருவாவுடுதுறை என்னும் தலம், அது கண்டாரால் விரும்பப்படுகின்ற தலமாக இருக்குன்னு அர்த்தம். விரும்புவதற்குரிய தன்மை அங்கு இருக்கின்றது. மாசிலாமணி என்னும் திருநாமத்தோடு இறைவன் வீற்றிருக்கின்றான். அது மட்டுமல்ல, அங்கே நமச்சிவாய மூர்த்திகள் உருவாக்கிய திருமடம் இருக்கின்றது. அங்கே ஞானம் மிக்க ஒழுகின்றது. அந்த ஞானம் தேடி வருகின்ற பலரும் அங்கே எழுந்தருள் இருக்கின்ற அந்த ஆதிய நகர்த்தரின் திருமேனி பொலிவிலே ஈடுபடுகிறார்கள். அங்கே திருமுறைகள் ஒலிக்கின்றன, ஆகமங்கள் பேசப்படுகின்றன, வேதங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. சிவபூஜை செய்வோர் ஒருபுறம், நூல் ஆய்வோர் ஒருபுறம், கற்போர் ஒருபுறம், ஞானத்தை தேடுவோர் ஒருபுறம், இவ்வாறு அது பூராவுமே காண்பதற்கு இனிய கையிலேயே பூமியில் வந்து இறங்கிற்றோ என்று சொல்லத்தக்க பொலிவு மிக்கதாக விளங்குகின்றது. இவ்வாறு கண்டாரால் விரும்பப்படுகின்ற திருத்தகவிட்டதாக இருப்பது அந்த திருத்தலம். அதனாலதான் துறைசைன்னு போடாம திருத்துறைசை என்று போட்டார். அதற்கு ஒரு அடைமொழி, சீரோங்கு திருத்துறைசை. சீர் என்றால் சிறப்பு, சீர் வரிசைன்னு சொல்றோம்ல, சீர் செய்கிறோம் சொல்லுமில்ல, சிறப்பு ஓங்கு ஓங்குதல். சீர் என்ற சொல்லுக்கு சிறப்புன்னு பொருள் சொல்லலாம், இன்னொரு பொருள் சொல்லலாம். தொல்காப்பியத்தில் உரிச்சொற்களுக்கெல்லாம் உரை எழுதிய ஒரு பகுதி உண்டு. அதில் சீர்த்தி என்ற சொல்லுக்கு மிகு புகழ் என்று சொல்லுவாங்க. சீர்த்தி மிகு புகழ், மிகுந்த புகழ். சீர்த்தி என்ற சொல்லினுடைய முதல் நிலையாக சீர் என்று கொண்ட இந்த சொல்லுக்கும் மிகு புகழ்னு சொல்லலாம். மிகு புகழ், மிகுந்த புகழ். தமிழில் வினைத்தொகைன்னு ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க, உனக்கு கடினமாக இருக்காது இந்த சொல்ல பாருங்களா. மிகு புகழ், மிகுந்த புகழ். அப்போ ஒரு காலத்தில் மிகுந்த புகழோடு இருந்ததுன்னு அர்த்தம் ஆயிரும், அப்படி இல்லை. இந்த சொல்ல மிகுகின்ற புகழ்னு சொல்லலாம். இன்றைக்கும் புகழ் மிகுந்து கொண்டு இருக்கின்றதுன்னு. ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும், இல்லை இல்லை. மிகும் புகழ், நாளையும் புகழ் மிகும். இப்படி முக்காலத்துக்கும் சொல்வது போல ஒரு பகுதியை அமைத்து ஒரு பெயர் சொல்ல சேர்ப்பாங்க. மிகு என்பது வினைச்சொல்லுடைய பகுதி, புகழ் என்பது பெயர் சொல்லு. இப்படி இணைத்தா மிகுந்த புகழ், மிகுகின்ற புகழ், மிகும் புகழ் என்று முக்காலம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சொல் சீர்த்தி மிகு புகழ்னா சீர், மிகுந்த புகழ், மிகுகின்ற புகழ், மிகும் புகழ். அப்போ துரைசை தலம் எப்படிப்பட்டது, பண்டும் மிகுந்த புகழுடையதாக இருந்தது, இன்றும் இவ்வாறு எங்கும் சித்தாந்த வகுப்புகளை எல்லாம் தலந்தோறும் நடத்தி மாணவர்களுக்கு அருள் செல்வத்தை தருகின்ற காரணத்தினால் எல்லாராலும் அறியப்படுகின்ற புகழ் மிகுகின்ற தலமாக இருக்கின்றது. நாளையும் இதனை தொடரும், மிகவும் புகழாக இருக்கும். எனவே சீர் ஓங்கு திருத்துறைசை, புகழ் மிகுந்தது, திருத்தகவிற்றதானது, அவை நாளும் ஓங்குகின்ற, சீர் ஓங்குகின்ற, சீர் ஓங்கும் திருத்துறைசை.